சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய நிகழ்ச்சிகளை டிஎன்ஏயூ அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்துல கொண்டு சேர்க்கிறோம். அதுல உலகளாவிய தமிழ் நண்பர்கள் நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டு, நம்மளுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டு நம்ம தொடர்பு கொள்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில புதுச்சேரியிலிருந்து புதுச்சேரி அரசு பட்ட மேற்படிப்பு மையத்தின் தமிழ் பேராசிரியர் முனைவர் மு இளங்கோவன் நம்ம பல்கலைக்கழகத்துக்கு வந்திருந்தாங்க. நம்ம அழைப்பின் பேர்ல நம்ம சமுதாய வானொலி நிலையத்துக்கும் வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்களை பத்தி இன்னும் விரிவா பேசுறதுக்கு அவங்களே சொல்லுவாங்க, கேட்கலாமா? அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடவு பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள்ல வந்து ரொம்ப அருமையான ஆராய்ச்சி பண்ணி அழகா பாடிட்டு வேற இருக்கிறாங்க. சரி, இன்னும் மேற்கொண்டு அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார்.
வணக்கம். நான் மு இளங்கோவன், புதுச்சேரி அரசினுடைய கல்வித்துறையிலே தமிழ் பேராசிரியராக பணி செய்கின்றேன். கவிதைகளை பற்றி முனைவர் பட்ட ஆய்வு செய்தவன். ஆனால் முனைவர் பட்ட ஆய்விற்கு ஒதுக்கிய அந்த நேரத்தை விட நாட்டுப்புற பாடல்களை தொகுப்பதிலும் அதனை ஆய்வு செய்வதிலும் அதனை பாடுவதிலும் அதிக கவனம் செலுத்தியதனால் பெரும்பான்மையானவர்களுக்கு நான் நாட்டுப்புறவியல் துறையில் ஆய்வு செய்தவன் என்ற ஒரு அடையாளம் உண்டு எனக்கு. என்னுடைய அந்த பாடல்கள் என்பது பெரும்பாலும் நாட்டுப்புற பாடல்கள் என்றால் உங்களுக்கு டப்பாங்குத்து பாடல், ஒரு சாமி பாடல், ஒரு காதல் பாடல், இதை தான் நீங்கள் நாட்டுப்புற பாடல் என்று நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். சினிமா என்று சொல்லக்கூடிய திரைப்படத்திலும் இவற்றுக்கு தான் அதிக முதன்மை கொடுத்து அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். நாட்டுப்புற பாடல்கள் பல வகையாக இருக்கிறது.
நல்லதுங்க சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுத்த தமிழ்ல செந்தமிழ்ல வந்து பேசக்கூடிய ஒரு விருந்தினரை நம்ம சந்திக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சரி, நீங்க ஆராய்ச்சி மேற்கொண்டது கவிதையில இல்லைங்களா? என்ன கவிதையில நீங்க ஆராய்ச்சி மேற்கொண்டீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
பாரதிதாசன் கவிதைகளிலும் பாரதிதாசனுடைய மாணவர்களுடைய கவிதைகளிலும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், தனித்தன்மைகள், இது பற்றி தான் என்னுடைய ஆராய்ச்சி. திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய ஆய்வு நடைபெற்றது 1993-1997 வரை. 20-ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர்களில் பாரதிதாசன் ஒரு குறிப்பிடத்தகுந்த கவிஞர் என்று எல்லோரும் நாம் அறிவோம். அவருடைய தாக்கம் 100 ஆண்டுகள் தொடர்ந்து அடுத்தடுத்த கவிஞர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. எனவே பாவேந்தருடைய தாக்கம் எந்த வகையிலெல்லாம் அவருடைய மாணவர்கள் அல்லது அவருடைய பரம்பரையினரிடம் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதாக வைத்து நான் ஆய்வு செய்தேன். ஏனென்றால் கவிதைகள் என்பவற்றுக்கு அடிப்படையானது நாட்டுப்புற பாடல்கள் தான். நாட்டுப்புற பாடல்களிலேயே நிறைய இலக்கணங்கள் எல்லாம் இருக்கிறது. இலக்கணம் அறியாமல் இந்த மக்கள் பாடுவதாக நாம் நினைப்போமே தவிர அந்த பாடல்களிலும் இலக்கணம் இருக்கிறது. அந்த இலக்கணத்தினுடைய வளர்ந்த நிலைதான் மரபு கவிதைகள். எனவே இந்த நாட்டுப்புற பாடல்களுக்கும் மரபு கவிதைகளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு என்பதனால் என்னுடைய அந்த ஆய்வு தலைப்பு கவிதைகளில் இருந்தாலும் நாட்டுப்புற பாடல்களோடு பொருந்தி இருந்தது ஒரு வகையில் பொருத்தம் என்றே நான் நினைக்கின்றேன்.
நல்லதுங்க சார். மரபு கவிதையை வந்து உடச்செறிஞ்ச பெருமை வந்து பாரதியாரையே சேரும். அவருடைய தாசனாக இருந்தவர் தான் பாரதிதாசன். இப்ப நீங்க இந்த ஆராய்ச்சி மேற்கொண்டதுல பாரதிதாசனோட கவிதைகள், அவருடைய மாணவர்கள், என்ன வேற்றுமையை நீங்க பாத்தீங்க?
ஒரு நல்ல வினாவை நீங்க எங்களுக்கு நினைவுபடுத்தினீங்க. அதாவது பாரதியாருடைய வருகைக்கு முன்பு வரை கவிதை என்பது படித்தவர்கள், பண்டிதர்கள், அரண்மனைகள் என்று இருந்த அந்த நிலையை உடைத்து சொல் புதிது, சுவை புதிது, சோதிமிக்க நவகவிதை என்று எளிமையான கவிதைகளை தந்தவர் பாரதியார். அவருடைய கவிதைகளிலேயே நாட்டுப்புற பாடல்களினுடைய செல்வாக்கு நிறைய இருக்கிறது. நீங்கள் பாரதியாருடைய பாடல்களை, அவர் நாட்டுப்புற பாடல்களை உள்வாங்கி அந்த மெட்டில் தான் அதிகமாக பாடியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக கூட உங்களுக்கு ஒரு பாடலை கூட பாரதியார் கவிதைகளிலிருந்து சொல்ல முடியும். உங்களுக்கு மாரியம்மன் பற்றி ஒரு பாடல் ஒன்று, முத்துமாரி என்று.
உலகத்து நாயகியே எங்கே முத்துமாரி, அம்மா எங்கே முத்துமாரி, உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கே முத்துமாரி, அம்மா எங்கே முத்துமாரி, கலகத்து அரக்கர் பலர் எங்கே முத்துமாரி, அம்மா எங்கே முத்துமாரி, கருத்தினுள்ளே புகுந்து விட்டார் எங்கே முத்து மாரியம்மா எங்கே முத்து மாரி
என்பது போல ஒரு பாடல் பாரதியாருடைய பாடலை நீங்கள் படித்திருக்கலாம் அல்லது கேட்டிருக்கலாம். இந்த பாடலினுடைய இசை அமைப்பு என்பது நாட்டுப்புற இசையிலிருந்து பாரதியார் எடுத்ததாக அறிஞர்கள் குறிப்பிட்டு சொல்வார்கள். எடுத்துக்காட்டாக,
ஆத்தரளி அடுக்கரளி எடுத்தமம்மா பூவையம்மா எடுத்தமம்மா பூவே, ஆத்தாளுக்கு வேணும்னு தொடுத்தமம்மா மாலையம்மா தொடுத்தமம்மா மாலை, புங்கம்பட்டி கரையினிலே புங்கம்பூ வரும்பையம்மா புங்கம்பூ வரும்ப, புங்கம்பூவை பறிக்க போன புண்ணியர எங்கையம்மா புண்ணியர எங்க, எடுத்தமம்மா பூவை எங்க முத்து மாறி, எடுத்தமம்மா பூவையம்மா எடுத்தமம்மா பூவே எங்க முத்து மாரியம்மா எங்க முத்து மாரி.
இதுல ரெண்டும் உங்களுக்கு கலந்து பாடுகிறேன். எனவே இரண்டும் ஒன்று போலவே உங்களுக்கு தெரியும். எனவே பாரதியாரினுடைய பல கவிதைகள் கிராமப்புறத்தில் இருந்த அழகான இசை மெட்டுகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டு பாரதியார் பாடியதனால்தான், எளிமையான சொற்களால் பாடியதால்தான் பாரதியாருடைய கவிதைகள் சாதாரண மக்களினுடைய உள்ளத்திலும் பதிந்திருக்கிறதுங்கம்மா. பாரதிதாசனுடைய கவிதைகள், அவருடைய மாணவர்கள் கவிதைகள் பற்றி நீங்க மீண்டும் நினைவுபடுத்தினீங்க. பாரதியாருடைய கவிதைகளை உள்வாங்கி கொண்டு கவிதை எழுதியவர்கள் என்று பார்க்கும் பொழுது பாரதிதாசன் ஒருவரை தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் பாரதிதாசனுடைய கவிதைகளை உள்வாங்கி கொண்டு கவிதை எழுதியவர்கள் என்று பார்த்தால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இலங்கை மலேசியாவிலும் பாரதிதாசனை உள்வாங்கி கொண்டு நிறைய கவிஞர்கள் கவிதை எழுதியிருக்கிறார். குறிப்பாக ஓமை கவிஞர் சுரதா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கவியரசு முடியரசன் கேள்விப்பட்டிருக்கலாம், புதுவை சிவம் அவர்களை கேள்விப்பட்டிருக்கலாம், வாணிதாசன், இவர்கள் எல்லாம் பாரதிதாசனை வழிவற்றி எழுதிய கவிஞர்கள். இவர்கள் பாரதிதாசனை போலவே எழுதினார்களே தவிர பாரதிதாசனுடைய முழுமையான அந்த முழுமையை இவர்களால் பெற முடியவில்லை. என்றாலும் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு குணம் பாரதிதாசனிடம் இருந்து பெற்றுள்ளதை ஆய்வின் வழியாக அறிய முடிந்தது. குறிப்பாக பாவேந்தர் எவ்வாறு சொற்களை செறிவாக பயன்படுத்துவாரோ, வளமையாக பயன்படுத்துவாரோ, அந்த வளமையாக பயன்படுத்தக்கூடிய தன்மையை நாம் ஓமை கவிஞர் சுரதாவிடம் பார்க்க முடியும். மொழி செப்பத்தை நாம் முடியரசனிடம் பார்க்க முடியும். இயற்கை காட்சிகளை பாடுவதை வாணிதாசனிடம் பார்க்க முடியும். பகுத்தறிவு, பெண்ணுரிமை போன்றவற்றை, பெரியார் கொள்கையை பாடியவற்றை நாம் பாவேந்தரனுடைய தாக்கத்தை புதுவை செப்பத்திடம் பார்க்க முடியும். எனவே பாரதிதாசனுடைய கவிதைகளைப் போல இவர்களால் முழுமையாக முழுமை பெற முடியவில்லை என்றாலும் பாரதிதாசனுடைய கூறுகள் இந்த பாரதிதாசனுடைய மாணவர்கள் கவிதைகளில் சுடர்விட்டு காணப்படுவதை என்னுடைய ஆய்வின் வழியாக அறிய முடிந்ததும்மா.
நல்லதுங்க சார். இப்போ பெரும்பாலானவர்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, தமிழ் மறைஞ்சிட்டே வருது, மாணவர்களிடையே வந்து தமிழ் கற்கும் ஆர்வம் வந்து இல்லை, அப்புறம் அந்த சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளங்கள் வந்த அப்புறம், குறுந்தகவல்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வருது, மறையக்கூடிய நிலையில இருக்குது அப்படின்றாங்க. நீங்க தமிழ் பேராசிரியர் என்ற முறையில நீங்க எப்படி உணர்றீங்க?
நீங்க சொல்வதுல உண்மை இருக்கு. ஆனால் இந்த கருவிகள் அல்லது சமூக ஊடகங்கள் என்பவை தமிழை வளர்ப்பதற்கு உரிய வகையில் நாம் பயன்படுத்தினால் மிகச்சிறப்பாக தமிழை வளர்க்க முடியும். உங்களுடைய குறை என்று சொன்னால், இவற்றில் சரியாக தமிழை பயன்படுத்தாததனால் தமிழ் அழியும் நிலை அல்லது ஒரு தேக்க நிலையை சந்திக்கிறதே என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் முழுவதுமாக நாம் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தமிழில் செய்திகளை எழுதி உள்ளிடுவது அல்லது தமிழ் செய்திகளை இணையத்தில் பாதுகாப்பது என்பதை விட இப்பொழுதெல்லாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் தமிழ் சார்ந்த செய்திகளை, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஆக்கமான செய்திகளை இணையத்தில் பதிவிடுவதை நாம் காண முடிகிறது. குறிப்பாக இலங்கையிலே நூலகம் .org என்று ஒரு இணையதளம் இருக்கிறது. அந்த இணையதளத்தில் 10,000+ மேற்பட்ட நூல்களை இலங்கை வாழ் தமிழர்கள் இலவசமாக யாரும் பயன்படுத்தும் வகையிலே அங்கே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அதேபோல சுவிட்சர்லாந்திலே வாழக்கூடிய கல்யாண சுந்தரம், பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள், அவர்களோ ஒரு வேதியியல் துறை பேராசிரியர், அவர் 500+ மேற்பட்ட தமிழ் நூல்களை மதுரை திட்டம் என்ற ஒரு இணையதளத்திலே பாதுகாத்து வருகிறார். இன்னும் விக்கிபீடியா என்று ஒரு இணையதளம் இருக்கிறது. அதிலே உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் தமிழ் சார்ந்த கட்டுரைகளை எழுதி உள்ளிட்டு வருகிறார்கள். இவ்வாறு உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் தமிழ் சார்ந்த செய்திகளை இணையதளங்களிலே தரமான செய்திகளை பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக பென்சில்வேனியா பல்கலைக்கழகம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திலே வாசு அரங்கநாதன் என்று தமிழ் பேராசிரியர் இருக்கிறார். அவர் வெளிநாட்டுக்காரர்கள் எவ்வாறு தமிழை கற்பது என்று சொல்லக்கூடிய வகையிலே அவருடைய இணையதளத்திலே வெளிநாட்டுக்காரர்கள் தமிழ் கற்பதற்குரிய வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் இணைய கல்விக் கழகம், அதிலே பல மதிப்புமிக்க செய்திகள் எல்லாம் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த தரமான செய்திகள் இந்த இணையதளங்களில் இருக்கின்றன என்பதே நம்முடைய மக்களுக்கு தெரியவில்லை. இவர்கள் இணையதளம் என்று சொன்னால் உடனே ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய இந்த முகநூல் மட்டும்தான் இணையதளம் என்று நினைக்கிறார்கள். அந்த இணையதளத்திலும் இன்றைக்கு ஒருவரை ஒருவர் தாக்கி எழுதுவது, ஒருவரை ஒருவர் அவதூறு பற்றி எழுதுவது என்றுதான் எழுதி கொண்டிருக்கிறார்களே தவிர, தரமானவர்கள் சிலர் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். குறிப்பாக நாமக்கல்லில் வாழக்கூடிய புலவர் வேல்சாமி அவர்கள் தமிழ் பதிப்பு நூல்களை பற்றி அரிய உரையாடல்களை முகநூலிலே நடத்துகிறார். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சிம் பல்கலைக்கழக மாணவர்களும் பேராசிரியர்களும் தங்களுடைய பாடம் சார்ந்த செய்திகளை முகநூலிலே பதிவு செய்து ஒருவருக்கு ஒருவர் அது தொடர்பாக உரையாடி கொள்கிறார்கள். எனவே தரமான செய்திகள் இணையதளங்களில் இருக்கின்றன, அவற்றுக்கு நாம் முதன்மை கொடுக்க வேண்டும், அவற்றை மக்களுக்கு மாணவர்களுக்கு அறிமுகம் வேண்டும். சாதாரண செய்திகளை நாம் பெரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஆனால் தவறான செய்திகள் உடனடியாக வெளி உலகத்துக்கு தெரிந்து விடுகிறது, நல்ல செய்திகளை நாம் தேடி பெற வேண்டும். எனவே தமிழ் சார்ந்த செய்திகள், தரமான செய்திகள் இணையதளங்களில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. நானே ஒரு ஆயிரக்கணக்கான தமிழ் சார்ந்த செய்திகளை பதிவிட்டிருக்கிறேன். அதில் ஏறத்தாழ ஒரு பாதிக்கு மேல் நல்ல தரமான செய்திகள் கட்டாயம் இருக்கும் என்பது எனக்கே தெரியும். ஆயிரக்கணக்கான படங்களை எல்லாம் என்னுடைய வலைப்பதிவுகளில் இணையதளத்தில் பதிவு செய்திருக்கிறேன். என்னைப் போலவே நிறைய பேர் தமிழுக்காக இளைஞர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், சான்றோர்கள் நிறைய பேர் இணையதளத்திலே தமிழிலே தரமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் தேடி படிப்பது என்பது நாம் தான், ஆர்வலர்கள் தான் செய்து கொள்ள வேண்டுமே தவிர, மற்ற அரசியல் தலைவர்கள் எழுதினால் உடனே அந்த செய்தியை எல்லோரும் வியந்து பேசுகிறார்கள். அறிஞர்கள், சான்றோர்கள் எழுதக்கூடிய செய்திகளை மற்ற ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்களும் முன்னிலைப்படுத்தி, அதாவது ஃபோக்கஸ் படுத்தி காட்டாமல் இருப்பதனால் இந்த ஒரு வினா எழுதுமா?
சரிங்க சார். இப்போ உங்களுடைய ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள், நீங்க பாரதிதாசன் பரம்பரை கவிதைகள்ல ஆய்வு மேற்கொண்டாலும் உங்களுடைய ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள்ல தான் இருக்குது. எதனால அந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள்ல ஒரு ஆர்வம் ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
நல்ல ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிங்கம்மா. இயல்பாகவே நான் ஒரு வேளாண்மை சார்ந்த குடும்பத்தில் பிறந்தவன். எங்களுடைய சொந்த ஊர் கங்கை கொண்ட சோழபுரம் அருகில் இருக்கக்கூடிய இடைக்கட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம். நான் ஒரு 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு பிறகு 3 ஆண்டுகள் வேளாண்மை விவசாயம் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. எனவே முழு விவசாயியாக 3 ஆண்டுகள் இருந்தேன். மற்ற படிக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு மற்றவர்கள்லாம் படிக்கிறார்களே, நம்ம படிக்காமல் இப்படி வேளாண்மை செய்கிறோமே என்று பார்த்தேன். அது பின்னால் எனக்கு ஒரு வகையில் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏனென்றால் இப்பொழுது துணைவேந்தராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ராமசாமி அவர்கள் கலவை ஆதிபராசக்தி கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது நான் அங்கே பேராசிரியராக பணியில் இணைந்தேன். அப்பொழுது இதே வேளாண்மை கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, தமிழ் பாடம். அப்பொழுது அந்த மாணவர்களுக்கு ஏறத்தாழ ஒரு வேளாண்மை கல்லூரியில் படித்த ஒரு மாணவர் தமிழை சொல்லித்தந்தால் எவ்வாறு சொல்லித்தர முடியுமோ அந்த அளவு ஈடுபாட்டோடு சொல்லித்தர முடிந்தது. ஏனென்றால் நான் முன்பே விவசாயம் செய்ததனால் எனக்கு அந்த பாடத்தை நடத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே அப்பொழுதே என்னுடைய அந்த வகுப்புகளில் கூட நான் நாட்டுப்புற பாடல்கள், நடவு பாடல்களை பாடி மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அடிப்படையில் அந்த வேளாண்மை குடும்பத்தில் இருந்ததனால் வயல் வேலைகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் பாடக்கூடிய பாடல்களை கேட்பது, அந்த பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ்ந்ததனால் இயல்பாக மாலை நேரங்களில் அல்லது அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை அசைவுகளிலும் பாடக்கூடிய பாடல்களை எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பிறகு திரைப்படங்களில் இந்த நாட்டுப்புற பாடல்கள் அதிகமாக இடம்பெற்று மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்ற அந்த சூழ்நிலையில் நாமும் சில பாடல்களை தொகுக்கலாமே என்று சொல்லி நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுதும் ஆய்வு மாணவனாக இருந்த பொழுதும் ஊருக்கு செல்லும் பொழுதெல்லாம் இந்த பாடல்களை நான் தொகுப்பது வழக்கம். என்னுடைய ஆய்வு காலத்தில் கூட என்னுடைய விடுதிக்கு பெரும்பாலும் நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து தங்கி செல்வார்கள். அங்கே மேளம் அடிப்பது, பறை அடிப்பது, பாடுவது, உடுக்கை அடிப்பது என்று என்னுடைய அறையே ஒரே நாட்டுப்புற கலைஞர்களினுடைய சங்கமமாக இருக்கும். எனவே நான் தொடர்ந்து அந்த நாட்டுப்புற பாடல்களை தொகுப்பது, ஆய்வு செய்வது என்று இருந்ததனால் தமிழ் நாட்டுப்புற பாடல்களை மட்டும் இல்லாமல் மலையாள நாட்டுப்புற பாடல்களையும் நான் தொகுத்திருக்கிறேன். ஏனென்றால் சங்க இலக்கியம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ் இலக்கியத்தினுடைய பல பகுதிகள் இன்றைக்கும் கேரளாவிலே இயல்பாக அந்த மக்களிடம் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. எனவே நாட்டுப்புற பாடல்களை தொகுப்பதன் வழியாக, தெரிந்து கொள்வதன் வழியாக 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய நம்முடைய தமிழர் இலக்கியத்தை புரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் நான் நாட்டுப்புற பாடல்களை தொடர்ந்து தொகுப்பது, பாடுவது, ஆராய்ச்சி செய்வது என்று என்னுடைய கவனத்தை நான் செலுத்தினேன். அவ்வாறு பார்க்கும் பொழுது நடவு பாடல்களையும் ஒப்பாரி பாடல்களையும் நான் அதிகமாக கவனம் செலுத்தி தொகுக்க தொடங்கினேன். இன்றைக்கு நடவு பாடல்கள் என்பவை முழுவதுமாக ஏறத்தாழ அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் மழை இல்லாதனால் வேளாண்மை பெய்து போன்றது ஒன்று, இன்னொன்று நிலங்கள் எல்லாம் மனைகளாக மாறக்கூடிய ஒரு தன்மை. இது போன்ற சூழல்களால் இப்பொழுது வேளாண்மை என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் நலிந்து போய்விட்டது. வேளாண்மை சார்ந்து இருக்கக்கூடிய ஏற்றம் இறைப்பது இல்லாமல் போய்விட்டது. கடாவடிப்பது என்று சொல்லக்கூடிய பிணையில் கட்டி அடிப்பது அது இல்லாமல் போய்விட்டது. அறுவடை செய்யும் பொழுது பாடிய பாடல் இல்லாமல் போய்விட்டது. எனவே வேளாண்மை என்ற ஒரு தொழில் நசிந்ததனால் அது சார்ந்து இருக்கக்கூடிய பல பல தொழில், அது சார்ந்த பல பாடல்களும் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. எனவே இவற்றை எல்லாம் தொகுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள், கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள், இலங்கையிலே இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள், மலேசியாவிலே இருக்கக்கூடிய தோட்டப்புற பாடல்கள், இவற்றையெல்லாம் தொகுக்கக்கூடிய ஒரு பெரும் திட்டத்தோடு தான் நான் இயங்கினேன். இருந்தாலும் என்னுடைய அந்த ஆய்வு முயற்சியானது, என்னுடைய வேலை, வேறு வேறு துறைகளில் செலுத்திய கவனம் காரணமாக மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது. இருப்பினும் என்னுடைய அடி மனது ஆசை என்று பார்த்தால் அது நாட்டுப்புற துறையில் நாட்டுப்புற பாடல்களை தொகுப்பதில் தான் நான் மீண்டும் இறங்க இருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நல்லதுங்க சார். விவசாய பின்புலம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நாட்டுப்புற பாடல்கள், அதுவும் நடவு பாடல்கள் எடுக்கிறதுல சிரமம் ஏறும் இல்லை, ஆர்வமும் இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி, இப்ப வந்து நாட்டுப்புற பாடல்கள்ல சொல்லாத கருத்துக்களே இல்லை. வீரமாகட்டும், காதல் ஆகட்டும், பரிவு ஆகட்டும், இரக்கமாகட்டும், அன்பாகட்டும், எல்லாமே இருக்குது. ஆனா அந்த நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கறது சினிமாவினுடைய தாக்கம் வந்தப்புறம்தான் இது வந்து பிரபலியம் ஆச்சு. ஒரு காலத்துல தமிழர்களுடைய வாழ்வில பின்னி பிணைஞ்சது வந்து இந்த நாட்டுப்புற பாடல்கள் தான். அதை புத்துயிர் ஊட்டும் வகையில இன்னைக்கு சினிமா வந்ததுனால ஒரு புத்துயிர் பெற்றிருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா?
ஆமா, நம்முடைய பழைய புலவர்கள் நாட்டுப்புற பாடல்களை, நாட்டுப்புற வழக்காறுகளை உள்ளத்தில் வைத்துதான் இலக்கணமே எழுதியிருக்கிறார்கள். தொல்காப்பியத்திலே வழக்கும் செய்யுளும் ஆயிரும் முதலின் என்று வரும். பிறகு சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் பல நாட்டுப்புற பாடல்களை மனதிலே வைத்துக் கொண்டுதான் தன்னுடைய காப்பியத்தை செய்திருக்கிறார். குறிப்பாக ஆய்ச்சியர் குறவை என்று சொன்னால் அங்கே முல்லை நில மக்களினுடைய நாட்டுப்புற பாடல்கள் இலக்கிய தரத்தோடு பாடப்பட்டிருக்கும். பிறகு குன்றக்குறவை என்று சொன்னால் அங்கே குறிஞ்சி நில மக்களினுடைய வாழ்க்கை முறை பேசப்படும். வேட்டுவரி என்று சொன்னால் பாலை நில மக்களினுடைய வாழ்க்கை முறை பேசப்படும். காணல் வரி என்று சொன்னால் நெய்தல் நில மக்களினுடைய வாழ்க்கை பேசப்படும். இவ்வாறு ஐந்து நில மக்களின் நாட்டுப்புற பாடல்களை, அவர்களுடைய கலைகளை உள்வாங்கி கொண்டுதான் இளங்கோவடிகளும் சிலப்பதிகாரத்தை ஏற்றியிருக்கிறார். அதனை அடுத்து பார்க்கும் பொழுது திருமுறைகளிலும் நம்முடைய நாட்டுப்புற பாடல்களுடைய தாக்கத்தை நம்மால் நிறைய பார்க்க முடிகிறது. பிறகு சித்தர் பாடல்களில் பல பாடல்கள் நாட்டுப்புற பாடலினுடைய செல்வாக்கை பெற்றிருக்கின்றன. பிறகு சிற்றிலக்கியம் என்று சொல்லக்கூடிய குறவஞ்சி, முக்கூடற்பள்ளு போன்ற நூல்களிலும் நாட்டுப்புற சாயல் அதிகமாக காணப்படுகிறது. முன்பே நாம் பார்த்தோம், பாரதியாரினுடைய கவிதைகளிலும் நாட்டுப்புற செல்வாக்கு, பாவேந்தருடைய கவிதைகளிலும் நாட்டுப்புற செல்வாக்கு. ஆக 2000 ஆண்டு கால தமிழ் இலக்கிய வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது நாட்டுப்புற பாடல்களினுடைய செல்வாக்கு மிகுதியாக நம்முடைய இலக்கியத்தில் இருந்தது. இருப்பினும் இந்த இலக்கியங்களை முழுவதும் எல்லா மக்களும் படிக்கவோ அல்லது சுவைக்கவோ வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் திரைப்படம் நமக்கு அறிமுகமாகிறது. திரைப்படத்தை எல்லா மக்களும் பார்க்கவோ, அவர்கள் பார்க்கவில்லை என்றாலும் அந்த பாடல்கள் இயல்பாக அவருடைய காதுகளில் விழவோ வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. குறிப்பாக இசைஞானி இளையராஜா அவர்கள் திரைத்துறைக்கு வந்த பிறகு, அவர் ஒரு வேளாண்மை பின்புலம் சார்ந்த குடும்பத்திலிருந்து வந்ததனால் அம்மாவிடமிருந்து நிறைய பாடல்களை கற்ற அந்த ஒரு தாக்கத்தினால் இன்றைக்கு அவர் இசையமைக்கக்கூடிய சிம்பொனி இசையில் கூட அந்த நாட்டுப்புற பாடல்களை எல்லாம் நுட்பமாக பயன்படுத்தக்கூடியதை இசை வல்லுநர்கள் எடுத்து காட்டுவார்கள். இந்த இசைஞானி இளையராஜா அவர்களினுடைய வருகைக்கு பிறகுதான் தமிழ் திரைப்பட அந்த உலகத்தில் நிறைய நாட்டுப்புற மெட்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த டியூன் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. ரகுமான் போன்ற மிக நுட்பமான கலைஞர்கள் கூட மிகச்சிறந்த சில அந்த நாட்டுப்புற பாடல்களை தங்களுடைய பாடலினுடைய இடையே ஓரிரு வரிகள் அந்த பாடுவதை அல்லது வைப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இவர்கள் பேராசிரியர் விஜயலட்சுமி நவநீதி கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி போன்றவர்கள், பறவை முனியம்மா போன்றவர்கள், கொல்லங்குடி கருப்பாயி அம்மா போன்றவர்கள், இவர்களை எல்லாம் திரைப்படத்துறையிலே பயன்படுத்திய காரணத்தால் இந்த நாட்டுப்புற பாடல்கள் என்பது முன்பு சாதாரண மக்கள் பாடுவது என்று ஒதுக்கப்பட்டிருந்த நிலை மாறி மேடைகள் இவர்களுக்கு அதிகமாக கிடைத்தது. எனவே ஒரு சாதாரண இசை அறிஞனுக்கு கிடைத்த மதிப்பும் மரியாதையும் நாட்டுப்புற கலைஞர்கள் என்ற அடிப்படையிலே பேராசிரியர் விஜயலட்சுமி அம்மாவுக்கும் புஷ்பவனம் குப்புசாமி போன்ற இசை கலைஞர்களுக்கும் கிடைத்தது. எனவே நாட்டுப்புற பாடல்கள் என்பது திரைத்துறை வழியாக வெளியே வந்த பிறகு எல்லோராலும் விரும்பக்கூடிய ஒரு அந்த துறையாக மாறி இன்றைக்கும் மகிழினி என்று சொல்லி நீங்கள் அண்மையிலே கூட கும்கி படத்தில் அவங்க அந்த அம்மா பாடியிருப்பாங்க. பிறகு உலகநாதன் என்று சொல்லி வாழமீனுக்கும் விளாங்கு மீனுக்கும் எல்லாமே இதெல்லாம் நாட்டுப்புற பாடலினுடைய அந்த தாக்கத்தை பெற்றதனால் ஒரே பாடல்ல உலக அளவில் அவர்களால் புகழ் பெற முடிகிறது. நம்முடைய தஞ்சாவூர் சின்ன பொண்ணு போன்றவர்கள் அவர்களும் மிகச்சிறப்பாக நாட்டுப்புற பாடல்களை பாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு நாட்டுப்புற கலைஞர்கள் மற்ற செவிசை கலைஞர்களை எந்த அளவு உலக நாடுகள் மதிக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த நாட்டுப்புற கலைஞர்களையும் அழைத்து மேடை அமைத்து பாடச் செய்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்களின் பேரவை பெட்னா என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்கள் செவ்வியல் கலைஞர்களையும் அழைத்து மேடை வாய்ப்பு தருவார்கள். நாட்டுப்புற கலைஞர்களையும் அழைத்து மேடை வாய்ப்பு தருவார்கள். எனவே இந்த நாட்டுப்புற கலை என்பது சாதாரண கலை என்று பார்க்கப்பட்ட நிலை மாறி இன்றைக்கு எல்லோராலும் விரும்பக்கூடிய ஒரு கலையாக மாறியிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் திரைத்துறை என்று நாம் சொல்வதற்கு ஒன்றும் தவறில்லையம்மா.
சரிங்க சார், இதெல்லாம் வந்து செவி வழியா கேட்டு பாடப்பெற்ற பாடல்கள் தான் நாட்டுப்புற பாடல்கள். இப்போ உங்களை மாதிரி தமிழ் ஆர்வலர்கள் வந்து இதுல ஆய்வு செய்து எந்த அளவுக்கு நீங்க நாட்டுப்புற பாடல்களை வந்து மீண்டும் புதுப்பிக்க உதவியா இருக்கிறீங்க? அரசு இதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வகுத்திருக்கு, அதாவது இதை வந்து பாதுகாப்பதற்காக? இதன் தொடர்ச்சியை எதிர்வரும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் புதுச்சேரி அரசு பட்ட மேற்படிப்பு மையத்தின் தமிழ் பேராசிரியர் முனைவர் மோ இளங்கோவன் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.